நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மே மாதம் 7 சனிக்கிழமை இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் இலங்கை சென்றுள்ள ஐநா உயரதிகாரிகள் வடக்கே பலரை சந்தித்து பேசியுள்ளது, பின்னர் கொழும்பில் சென்று தெரிவித்த தகவல்கள், இலங்கையில் முதலீடு செய்ய புலம்பெயர் தமிழர்கள் முன்வர வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தர் விடுத்துள்ள அழைப்பு,
நமது புலம்பெயர்த்த மக்கள் அபிவிருத்தி திட்டங்கள் இடம்பெறுகின்ற பொழுது அதிலும் தாங்கள் பங்காளிகள வந்து தங்களுடைய பங்களிப்பை செய்து நமது இளைஞர்கள் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்க வேண்டும்.
கச்சத்தீவு மீட்பு குறித்து இலங்கை மீனவர்களின் கருத்து, நேயர் நேரம் ஆகியவை கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
பொஸ்னியாவில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த பள்ளிவாசல் ஒன்றை மீண்டும் திறக்கும் நிகழ்வு ஒன்றில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர்.
Well, I think today certainly is an important step in the direction of reconciliation.
முன்னாள் யூகோஸ்லாவியாவில் 1990களில் இடம்பெற்ற மோதலின் போது பஞ்சாலுகாவில் உள்ள 16 நூற்றாண்டுக்குரிய அந்த கட்டடத்தை செர்பிய படைகள் அழித்தனர். ஃபெர்கட் ஃபஜா பள்ளிவாசலை மீளக்கட்டியமைக்க கிட்டத்தட்ட 15 எடுத்துள்ளன. இந்த பள்ளிவாசலில் கட்டடக் கலைஞர்களால் பயன்படுத்தப்பட்டுள்ள 2/3 கற்கள் அழிக்கப்பட்ட பள்ளிவாசலிலிருந்து எடுக்கப்பட்ட அசல் கற்களாகும்.
பிரிட்டன் லண்டன் மாநகரின் மேயர் பதவிக்காக நடந்த தேர்தலில் தொழிற்கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற லண்டனின் முதல் முஸ்லீம் மேயரான சாதிக் கான் நகரிலுள்ள சவுத்வர்க் கதட்ரலில் நடந்த நிகழ்வில் தனது பதவியை ஏற்றுக்கொண்டார். பாகிஸ்தானிலிருந்து லண்டனுக்கு குடியேறிய பேருந்து ஓட்டுநரின் மகனான சாதிக் கான் லண்டனில் உள்ள அனைத்து சமூகத்தினரையும் தான் பிரதிநிதிப்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார். லண்டன் மாநகரின் வசதிகள் அனைத்து லண்டன் நாள் மக்களுக்கும் கிடைப்பதை உறுதிப்படுத்துவது தனது லட்சியமாக இருப்பதாக பலத்த கைத்தட்டலுக்கு மத்தியில் பேசிய அவர் கூறினார். கன்சர்வேட்டிவ் கட்சியின் பெருங்கோடீஸ்வர வேட்பாளரான செக் கோல்ஸ்மித்தை இந்த தேர்தலில் தோற்கடித்து வெற்றி பெற்றுள்ள சாதிக் கான் 8 பின்னர் லண்டன் மேயருக்கான போட்டியில் தொழிற்கட்சியின் வெற்றியையும் உறுதிப்படுத்தியுள்ளார்.
சவுதி அரேபியா அரசாங்கத்தின் பரந்த ஒரு மறுசீரமைப்பின் பகுதியாக 20 அதிகமாக நாட்டின் எண்ணெய் வள அமைச்சர் பதவியை வகித்து வந்த அலி அல் நைமி அந்த பதவியிலிருந்து விலக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக சுகாதார அமைச்சராக இருந்த ஹாலிப் அல் ஃபாலி அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். எரிசக்தி மற்றும் தொழில்துறை என்ற புதிய அமைச்சருக்கு அவர் தலைமை வகிப்பார். முன்னர் மன்னர் சல்மனின் உத்தரவிற்கு அமைய ஏனைய பல அமைச்சர்களின் அமைச்சர்களும் மாற்றப்பட்டுள்ளனர்.
ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களின் அங்கீகரிக்கப்படாத நீதிமன்றத்தினால் பெண்ணொருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்ட வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. ஜோஜான் பிராந்தியத்தில் 1 அல்லது 2 முன்னர் இந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளது என கூறப்படுகிறது. உள்ளூர் தாலிபான் தலைவர் ஒருவர் அங்கு கூடியிருந்த சுமார் 200 ஆண்களுக்கு மத்தியில் தனது தீர்ப்பை அறிவிக்கும் காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள இந்த வீடியோவில் காண்பிக்கப்பட்டுள்ளது.
வங்கதேசத்தில் உள்ளூர் சுஃபி முஸ்லிம் தலைவர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் வங்கதேசத்து காவல்துறை, இந்த தாக்குதல் இஸ்லாமியவாத பிரிவினைவாதிகளால் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என சந்தேகப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். இவரது உடல் நாட்டின் வடக்கு பகுதியான ராஜ்சார்ஜ் அவையில் உள்ள வெள்ளிக்கிழமை பின்னிரம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது.
முதலையை போன்ற உருவம் அமைப்பை கொண்ட கடல்வாழ் விலங்கினம் ஒன்று சுமார் 240 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்ததற்கான ஆதாரம் கிடைத்துள்ளதாக அறிவியலாளர்கள் கூறுகின்றனர்.
இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக செய்தி அரங்கில், இலங்கையில் நீதித்துறை சுயாதீனமாக செயல்படுவது குறித்து ஆராயச் சென்ற ஐநா குழுவின் 2 உயரதிகாரிகள் தமது பயணத்தின் முடிவில் கொழும்பில் இன்று மாலை செய்தியாளர்களை சந்தித்தார்கள். கூடுதல் தகவல்களை தருகின்றார் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையில் போர் நடந்த காலத்துடன் ஒப்பிடுகையில் தற்போது சித்திரவதைகள் குறைந்துள்ள போதிலும் அதற்கு முழுமையாக முற்றுப்புள்ளி வைக்கப்படவில்லை என இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் வல்லுநர் யுவானி மெண்டிஸ் தெரிவித்துள்ளார். 8 அதிகாரப்பூர்வ விஜயமாக இலங்கை சென்றுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகளுக்கான வல்லுநர்களான மோனிகா பின்டோ மற்றும் யுவான் இ மெண்டிஸ் தமது பயணத்தின் நிறைவாக இன்று கொழும்பில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார்.
Torture and other cruel, inhuman, or degrading treatment in Sri Lanka today. But sadly, I have to
இலங்கையில் போர் நடந்த காலப்பகுதியில் அதிக அளவில் சித்திரவதை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் தற்போது அதில் முன்னேற்றம் காணப்பட்டுள்ள போதிலும் சித்திரவதை முழுமையாக இல்லாதொழிக்கப்படவில்லை என்றே கூற வேண்டும். இது கவலையளிக்கும் ஒரு விஷயமாகவே இருக்கிறது. சித்திரவதைகளை முழுமையாக இல்லாதொழிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் எமது கோரிக்கையாக இருக்கிறது. அத்தோடு போர் நடந்த காலப்பகுதியில் ஆயிரக்கணக்கானவர்கள் காணாமல் போகச் செய்யப்பட்டுள்ளனர். அது தொடர்பில் நாடு தழுவிய விசாரணை தேவைப்படுகிறது. நாட்டில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை அடுத்து நாடு ஜனநாயகத்தின் பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிற போதிலும் இவ்வாறான சிறிய வன்முறைகளும் தடுக்கப்பட வேண்டும்
என்றார் ஐநாவின் மனித உரிமைகளுக்கான வல்லுநர் யுவான் இ மெண்டிஸ். இதனிடையே இலங்கையின் நீதித்துறை சிறந்த கட்டமைப்புடன் இருக்கின்ற போதிலும் அதனை மேலும் வலுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென இந்த செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய நீதித்துறைக்கான ஐநாவின் வல்லுநர் மோனிகா பின்டோ தெரிவித்தார்.
இலங்கை தற்போது முக்கியமானதொரு திருப்பத்தில் இருக்கின்றது. போர்க்காலத்தின் போது நடந்த அசம்பாவிதங்கள் பெரும்பாலும் குறைந்துள்ளதை எங்களால் காண முடிகின்றது. ஆனால் சித்திரவதை மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சில அசம்பாவிதங்கள் நடந்துள்ளதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதனை முடிவுக்கு கொண்டுவர அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும். எமது இந்த விஜயம் தொடர்பான அறிக்கையொன்றை நாம் தயாரித்து வருகிறோம். அதனை விரைவில் இலங்கை அரசிடம் கையளிக்க உள்ளோம்
என்றார் ஐநாவின் நீதித்துறைக்கான வல்லுநர் மோனிகா பின்டோ. இலங்கை அரசின் அழைப்பை ஏற்று அங்கு சென்றிருந்த ஐநாவின் வல்லுநர்களான மோனிகா பின்டோ மற்றும் யுவான் இ மெண்டிஸ் ஆகியோர் நாட்டின் பல பகுதிகளுக்கும் சென்று பலதரப்பினரையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியமை குறிப்பிடத்தக்கதாகும்.
செய்தி குறிப்பை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். வெளிநாடுகளில் வாழும் இலங்கை தமிழர்கள் இலங்கையில் முதலீடு செய்து போரினால் பாதிக்கப்பட்டுள்ள வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருக்கும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தர் கோரியுள்ளார். இதுகுறித்து நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
திருகோணமலை மாவட்டம் தென்னமரவாடியில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போதே இந்த அழைப்பை அவர் விடுத்தார்.
அறிந்த வடகிழக்கை கட்டியெழுப்ப வேண்டும் என்று பாரிய திட்டங்களை வகுப்பதற்கு சர்வதேச சமூகமும் விரும்புகின்றது. சிங்கப்பூர் நாட்டினுடைய நிபுணர்கள் அந்த அபிவிருத்தி வேலையில் கூடிய அக்கறை செலுத்தி வருகின்றனர். இந்த வருடம் முடிவடைவதற்கு முன்பதாக அது அறிமுகப்படுத்தப்படலாம். நமது புலம்பெயர்ந்த மக்கள் இவ்விதமான அபிவிருத்தி திட்டங்கள் இடம்பெறுகின்ற பொழுது அதிலும் தாங்கள் பங்காளிகளாக வந்து தங்களுடைய பங்களிப்பை செய்து முதலீடு செய்து பல தொழிற்சாலைகளை அமைத்து நமது இளைஞர்கள் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்க வேண்டும். அது அவருடைய கடமை
என்றார் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தர். நாடு தற்போது எதிர்கொண்டுள்ள பாரிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து தப்பித்துக் கொள்வதென்றால் அரசியல் தீர்வை தவிர வேறு வழி இல்லை என்றும் அவர் கூறினார்.
ஒரு அரசியல் தீர்வு இந்த வருடத்தில் ஏற்பட வேண்டும், ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த அட்டவணையின் அடிப்படையில் தான் அரசாங்கம் செயல்படுகின்றது. இந்த நாடு தற்பொழுது தாங்கிருந்த கடன் சுமையை அதிலிருந்து வீழ்ச்சப்படவில்லை என்றால் ஒரு அரசியல் தீர்வு ஏற்பட வேண்டியது அத்தியாவசியம். சந்தர்ப்பம் தொடர்ந்து இருக்கும் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. சந்தர்ப்பம் நிறுவும் வரையில் அதை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய வகையில் நாங்கள் செயல்பட வேண்டும்
என்றும் குறிப்பிட்டார் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தர்.
நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
தமிழக சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் அடுத்த சனிக்கிழமை முடிவடைய உள்ள நிலையில் பல கட்சிகள் தமது தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார்கள். இதை வட இலங்கையில் உள்ள மீனவர்கள் எவ்வாறு பார்க்கின்றனர் என்று ஆராய்கிறார் நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இந்தியாவில் இந்திரா காந்தியும் இலங்கையில் சிறிமாவோ பண்டாரநாயக்காவும் பிரதமர்களாக ஆட்சிப்படுத்தில் இருந்த காலத்தில் கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமாக்கப்பட்டிருந்தது. கச்சதீவு என்ற சின்னஞ்சிறு தீவில் அமைந்துள்ள அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவில் இருநாட்டு மீனவர்களும் ஒன்றிணைந்து வழிபாடு செய்வது வழக்கமாகும். இருப்பினும் இருநாட்டு மீனவர்களுக்கும் இடையில் மீன்பிடி தொழில் ரீதியாக கச்சதீவு பிரச்சினைக்குரிய இடமாக மாறியிருக்கின்றது. தமிழ்நாட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் கச்சதீவு முக்கிய இடத்தை பெற்றிருக்கின்றது. கச்சதீவை இந்தியாவுக்கு சொந்தமாக்குவதற்கான நடவடிக்கைகள் படும் என தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் தேர்தல் வாக்குறுதி அளித்து வரும் நிலையில் கச்சதீவு இலங்கையின் வடபகுதி மீனவர்களுக்கு எந்த அளவு முக்கியமானது என வடபகுதி மீனவர் சமூகத்தின் முக்கியஸ்தர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
எங்களுடைய மீனவர்கள் அங்கு போய் தொழில் செய்வார்கள். கச்சதீவு கரையிலே எங்களை வலைகளை உணர்த்துவார்கள். அங்கே கட்டி இருப்பார்கள், சமைப்பார்கள், சாப்பிடுவார்கள். நாலு நாள் மூன்று நாள் நின்று தொழில் செய்துதான் வருகிறார்கள். ஆனால் கச்சதீவை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது. கச்சதீவிலிருந்து 2 கிலோமீட்டர் வெளியே தான் இருக்குது இலங்கையில் எல்லை. ஆகவேதான் நாங்கள் கொடுக்க முடியாது. இலங்கை கொடுப்பதை மீனவன் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான். இதுதான் எங்களுடைய உறுதியான முடிவு. தேர்தல் பிரச்சாரம் மக்களை ஏமாற்றுவதற்காக செய்வார்களே தவிர, ஆனால் அது உண்மை அல்ல. அதுதான் எங்களை முடிவு
என்றார் யாழ் மாவட்டத்தின் முன்னாள் கடற்தொழில் கூட்டுறவு சங்கங்களின் சமாச தலைவர் எமிலியாம் பிள்ளை அவர்கள். இந்த விடயம் குறித்து நீங்கள் என்ன கருதுகின்றீர்கள் என முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழிலாளர் சங்கங்களின் சமாச தலைவர் அந்தோணி பிள்ளை மரியராசா அவர்களிடம் கேட்டேன்.
எங்களை வாழ்வாதாரத்தை அளிக்கின்ற சில செயற்படுகின்ற இந்திய மீனவர்களுக்கு உறுதுணையாக நிற்பதற்காக இந்த கச்சேதீவு எடுக்க அவர்கள் முயற்சி எடுக்கின்றார்கள். கச்சேதீவு இலங்கைக்கு உரியதா இருந்தும் கூட முல்லைத்தீவில வந்து பிடிச்சாலும் கச்சேதீவுக்கு தான் நாங்கள் வந்து சொல்லிச்சேதான் உங்களை பிடிச்சார்கள் என்றார்கள். அவை கச்சேதீவியை அவர்களுக்கு தார பார்த்தால் அவர்கள் இங்கே நிற்பார்கள். அதுவே தான் நாங்கள் சொல்கிறோம். எங்களோட வளத்தை அளிப்பதாக முடியும் கச்சேதீவு எங்களை விட்டு இந்தியாவுக்கு போகுமா இருந்தால். ஆகவே கச்சேதீவு கட்டாயம் இலங்கைக்கு சேர்மதியாக இருக்கணும் என்றதான் எங்கள்கிட்ட வேண்டுகோளாக இருக்கு
என்றார் மரியராசா அவர்கள். கச்சேதீவின் முக்கியத்துவம் குறித்து மன்னார் மாவட்ட கடற்தொழிலாளர் சங்க சமாச தலைவரும் வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் தலைவருமாகிய முகமது ஆலம் அவர்களிடம் வினவினேன்.
எங்களது வாழ்வாதாரம் அந்த கச்சேதீவை நம்பியதாக இருக்கின்றபடியினால் கச்சேதீவு என்பது அது இலங்கைக்கு சொந்தமானது. எனவே நாங்கள் அதை விட்டுக் கொடுக்கவோ அல்லது இழக்கவோ நாங்கள் எந்த வேளையிலும் தயாராக இருக்கவில்லை. கச்சேதீவை மையப்படுத்தி அவர்கள் தொடர்ந்து தேர்தல் காலங்களில் பேசுவதை நாங்கள் கண்டு வருவதால் இதை பற்றி நாங்கள் பெருசாக அலட்டிக்கொள்ளவில்லை. கச்சேதீவு மாத்திரமல்ல, அவர்கள் தேர்தல் காலங்களில் இலங்கை தமிழ் மக்களின் பிரச்சனைகளை முன்னெடுப்பதும் தேர்தல் முடிந்த பின் அதை மறந்தவராக செயற்படுவதும் நாங்கள் கண்கூடாக கண்ட விடையும். எனவே அந்த தேர்தல் காலங்களில் பேசப்படும் விடயங்கள், தமிழகத்தில் பேசப்படும் விடயங்களை நாங்கள் பெருசாக அலட்டிக்கொள்வதாக இல்லை
என்றார் முகமது ஆலம் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்து நேயர் நேரம் பங்கேற்பு ஜெகதீசன் மற்றும் சங்கீதா.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சங்கீதா கடிதங்களோடு காத்திருக்கிறார். என்ன சங்கீதா, நேயர்களிடமிருந்து வந்திருக்கும் கருத்துக்களை பார்க்கலாமே.
மெக்காவின் புறநகர் பகுதியில் IS அமைப்பின் தளம் ஒன்றை சவுதி அரேபிய பாதுகாப்பு படையினர் தகர்த்துள்ளனர் என்ற செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள ஆபா மோகன் என்னும் நேயர், உலக அமைதியை கெடுப்பதே இந்த அமைப்புதான். மதவெறி மனித சமுதாயத்தையே அழித்து விடுகிறது. விஞ்ஞானம் பஞ்சபூதங்களையே அழிக்க முற்படுகின்றது. நம் உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளும் அதன் பணிகளை உயர்வு தாழ்வு பார்க்காமல் செய்தால்தான் உடலுக்கு பிரச்சனை இல்லை. ஒன்றுக்கொன்று முரண்பட்டால் உடல் உபாதையை உயிர் அனுபவிக்கும் என்ற அறிவு தற்போதைய நாகரிக பகுத்தறிவு மனிதனுக்கு கொஞ்சமும் கிடையாது என்கிறார்.
இங்கிலாந்தின் நதிகள் உள்ளிட்ட நீர்நிலைகளை நம்பி வாழும் விவசாயிகள் நீர்நாய்களை வேட்டையாடும்படி கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்திருக்கும் சபாஷ் என்னும் நேயர், வாயில்லா ஜீவன்களை வதைப்பது மிகவும் பாவகரமான செயல், இதை செய்யாதீர்கள் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்.
இலங்கை நாடாளுமன்றத்தில் நடந்த மோதல் குறித்த செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள அப்துல் ஹமீத் என்னும் நேயர், இதுதாங்க உங்க ஆட்சியின் லட்சணம். சண்டை ஏற்பட்டவுடனேயே பாதுகாப்பு அதிகாரிகளை விட்டு வெளியேற்றியிருக்கலாம், ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை என்று எழுதியிருக்கிறார்.
இதே செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்திருக்கும் தேவி முரளி என்னும் நேயர், நாடாளுமன்றத்திற்குள்ளேயே இப்படி இவர்கள் நடந்து கொள்வார்கள் என்றால் இவர்களுக்கு வாக்களித்த பொதுமக்களின் நிலை என்ன, கேள்விக்குறிதான் என்று எழுதியிருக்கிறார்.
மிக மோசமாக சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்திய தலைநகர் டெல்லியில் சைக்கிள் ஓட்டினால்தான் சுற்றுச்சூழல் பாதிப்பை மீறி பலன்களை பெற முடியும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள் என்று செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள தேவனூர் நேயர் பா ஜோதிலட்சுமி, டெல்லி மட்டுமல்ல உலக நாடுகள் அனைத்து இடங்களிலும் சுற்றுச்சூழல் மாசுபாடு அடைந்து கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அளவுக்கு அதிகமாக வாகனங்களை பயன்படுத்துவதை தவிர்த்து மிதிவண்டிகளை உபயோகிக்க அனைவரும் முன்வர வேண்டும். மிதிவண்டிகளை பயன்படுத்துவதால் உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும், உடற்பயிற்சியாகவும் இருக்கும், சிந்திப்போமா என்று எழுதியிருக்கிறார்.
ஆனந்த சங்கரி, டக்ளஸ் தேவானந்தா, பிரபா கணேசன் ஆகியோர் இணைந்து இலங்கையில் புதிய தமிழ் முன்னணி ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்கிற செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்திருக்கும் மகா நடராசா என்னும் நேயர், தீர்வு என்பது மரத்தில் காய்ப்பது, அதை பறித்து தர வேண்டியதுதான் சம்பந்தரின் வேலை என இவர்களில் பலர் நினைக்கிறார்கள் போலும், ஆனால் அது சரியான அணுகுமுறை அல்ல என்று எழுதியிருக்கிறார்.
துருக்கியர்கள் விசா இன்றி ஐரோப்பிய ஒன்றியத்தில் பயணிக்க பரிந்துரை என்ற செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள SP ராஜ் என்னும் நேயர், துருக்கி ஊடாக பயங்கரவாதிகள் யாரேனும் கட்டுப்பாடு எதுவுமே இல்லாமல் ஐரோப்பாவுக்குள் நுழையலாம் என்ற இந்த நடைமுறையால் வரும் காலங்களில் பயங்கரவாத தாக்குதலால் பல ஐரோப்பியர்களின் உயிர்கள் பறிக்கப்படப் போகின்றன என்பது உறுதியாகிறது என்கிறார்.
இக்பால் ஷாஜஹான் அன்வர்தீன் என்னும் நேயர் எழுதியிருக்கும் கடிதத்தில், நான் கடந்த 32 ஆண்டுகளாக தங்கள் ஒலிபரப்பை கேட்டு வருகிறேன். 30 நிமிட நேர நிகழ்ச்சி 15 நிமிடமாக குறைக்கப்பட்டிருப்பது எனக்கு வருத்தமளிக்கிறது. முன்பெல்லாம் நிகழ்ச்சியின் துவக்கத்தில் திருக்குறள் ஒலிபரப்பியதாக என் மாமா அவர்கள் கூற கேட்டிருக்கிறேன். அது தற்பொழுது இடம்பெறுவதில்லை. ஆனந்தி, மகாதேவன், லேனா தமிழ்வாணன், சம்பத்குமார் போன்ற அனைவருக்கும் நன்றி என்று எழுதியிருக்கிறார். நேரமாகிவிட்டது சங்கீதா. இத்துடன் இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்க வருகிறோம். வணக்கம் நேர்களே.
வணக்கம் நேர்களே.
நேர் நேரம் கேட்டீர்கள். பங்கேற்பு எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் சங்கீதா. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.